ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் புத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி புத்தமிழோசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஏப்ரல் மாதம் 26 சனிக்கிழமை 2025 ஆண்டு இன்றும் நிகழ்ச்சியிலே வளமை போன்று முதலில் இடம் இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் தீ நட்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடியூறும். நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடியூறும். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். சிரித்து பேசி நடிப்பவர்களின் நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படும் துன்பம் 10 கோடி மடங்கு நன்மையானது என கருதப்படும் என மு கருணாநிதி அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசும் நட்பு போலியானது. அகத்தில் அன்பு இல்லாமல் சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் உறவாடும் நட்பு நல்ல நட்பு ஆகாது. சுவாமி விபுலானந்தர் அவர்கள் ஒரு நட்பு நிலைபெறும் என்று உரைத்துள்ளார். நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடியூறும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே தொடர்வதே மிரியம் ஓட்டுகளின் ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி. கலந்து சிறப்பிப்பவர்கள் மிரியம் ஓட்டுகள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்க முன் தமிழுக்கு தொண்டாட்டிய தமிழன் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நெல்லூரில் 1822 கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையாருக்கு இறுதி மகனாக பிறந்தார். நாவலரின் இயற்பெயர் ஆறுமுகம் பிள்ளை. இவரது தகப்பனர் பேரன் பூட்டன் மற்றும் மூத்த 4 சகோதரர்களும் அரசாங்க உத்தியோகத்தர்கள். ஆறுமுக நாவலர் சைவ தமிழ் பண்பாட்டுக்கு இசைவான கல்வி, சைவ சமய வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சி ஆகிய நோக்கங்களுக்காக பணிபுரிய தொடங்கினர். சைவ சமயம் வளரும் பொருட்டு பிரசங்கம் செய்வதென தீர்மானித்தார். இவரது முதற் பிரசங்கம் வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வரனில் 1847 நடைபெற்றது. பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரசங்கம் செய்தார். இப்பிரசங்கங்களின் விளைவாக பெரும் சமய விழிப்புணர்வு ஏற்பட்டது. இவர் சைவ சமய புத்தகங்களை அச்சிடுவதற்காக பெரியதொரு அச்சியந்திரத்தை விலைக்கு வாங்கி பல நூல்களையும் அச்சிட்டார். பின்னர் பிரசங்கம் செய்வதற்கு இந்தியாவில் திருவாவடுதுறை, மதுரை, திருவண்ணாமலை, திருப்பெருந்துறை, சீர்காழி ஆகிய எல்லா இடங்களுக்கும் சென்று பிரசங்கம் செய்து சைவ சமயத்தை வளர்த்தார். ஆறுமுக நாவலரின் நினைவாக இலங்கை அரசு அக்டோபர் 71 அஞ்சல் தலையின் வெளியிட்டது. நல்லூர் கந்தசாமி கோயில் அருகில் நாவலர் மணிமண்டம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. இவர் தமிழ் சைவம் இரண்டும் என் இரு கண்கள், அவ்விரண்டும் ஒளிகுன்றாமல் இறுதி வரை காத்து பயன் கொள்வதே என் கடன். அவை வாழ பணிபுரிவதே என் வாழ்வின் குறிக்கோள் என வாழ்ந்தவர் தவத்திரு ஆறுமுக நாவலர். நாவலர் தனது 56வது வயதில் பூலக வாழ்வை நிறைவு செய்தார். நாவலரது இறுதி ஊர்வலத்திற்காக பூக்களினால் ஒரு பூந்தேர் செய்யப்பட்டு அதற்கு பின்னால் நூற்று கணக்கான அன்பர்கள் அவரது பிரிவு துயர் தாங்க முடியாது அங்க பிரதட்சிணமாக சுமார் 3.5 மைல் தூரம் சென்று சுடலை அடைந்தனர். இது வரலாற்றில் மறக்க முடியாத உருக்கமான ஒரு நிகழ்வு.
நீயர்களே, எமது அடுத்த நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். இன்றைக்கு சிந்திக்க சில நிமிடம் பகுதியில உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை சொல்லி போட்டு உங்களை கேள்வியும் கேட்க போறேன். ஆனபடியா இந்த கதைய கவனமா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாராம். அவருக்கு அன்னதானம் கொடுக்கறதுன்னா மிகவும் பிரியமாம். அப்ப அவர் வந்து நெடுக அன்னதானம் கொடுத்து கொண்டே இருப்பாராம். பசிக்கிறாக்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போவினியாம். அந்த பசிக்கிறாக்களின் சந்தோஷத்தை சாப்பிட்டுட்டு போகிக்க அவையின் முகத்துல வர சந்தோஷத்தை பாக்கிக்க இந்த அன்னதானம் கொடுக்கற நபருக்கு சரியான சந்தோஷமா இருக்குமா. அப்படி ஒரு நாள் அன்னதானத்துக்கு சமைச்சு கொண்டு இருக்கேக்க ஒரு கருடன் வந்து ஒரு பாம்பை தூக்கி கொண்டு போகுமாம். போகிக்க அந்த பாம்பு வேதனையில விஷத்தை கக்க அந்த விஷம் வந்து அன்னதானத்துல விழுந்துடுமாம். அப்ப அந்த அன்னதானம் கொடுக்கறவருக்கு இது ஒன்னும் தெரியாம அன்னதானத்தை கொடுக்க அதை சாப்பிட்டு எல்லாரும் இறந்து போடுவின. அப்படி இறந்து போக அரசனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். அரசன் இவரை கூப்பிட்டு சொல்லுவார், இனி நீங்கள் அன்னதானம் கொடுக்க கூடாதுண்டு. அப்ப இவருக்கு சரியான கவலையா போயிடுமா. இதுக்கிடையில சந்திரகுப்தன் இப்படி எல்லாரும் இறந்ததை கண்டுட்டு ஜமதர்மராஜா சித்திரகுப்தன் ஜமதர்மராஜாட்ட போய் சொல்லுவாராம், இப்படி இப்படி எல்லாரும் இறந்து போட்டினம், இந்த பாவக்கணக்கை நான் ஆட்டதலையில எழுதுறேன். அப்ப ஜமதர்மராஜா கேப்பாராம், அப்ப ஆட்டதலையில எழுத யோசிச்சிருக்கிறேன். அப்ப சித்திரகுப்தன் சொல்லுவாராம், இப்படி இந்த அன்னதானம் கொடுத்தவர்ல தானே பிள்ளை, அதன்படியா தானே எல்லாரும் இறந்த வேண்டு. அப்ப ஜமதர்மராஜா சொல்லுவாராம், அவர்ல எப்படி பிள்ளையா இருக்கும், அவர் வந்து பசிச்சாக்கு வயிற்றுக்கு உணவு கொடுத்தவர், அவர்ல ஒரு பிள்ளையும் இல்லையண்டு. அப்ப சித்திரகுப்தன் சொல்லுவாராம், அப்படி என்று சொன்னா அந்த கருடன்ல தான் பிள்ளையன்னு சொல்லி. அப்ப ஜமதர்மராஜா சொல்லுவாராம், இல்ல கருடன் வந்து தன்னோட இரையைத்தான் பசிக்கு தூக்கி கொண்டு போனது, அப்ப கருடன்லும் பிள்ளை இல்லையண்டு. அப்ப சித்திரகுப்தன் யோசிச்சுட்டு சொல்லுவாராம், ஜமதர்மராஜா அப்படி என்ன அந்த பாம்புலதான் பிள்ளை, ஏன்னா அந்த பாம்பு தானே விஷத்தை கக்கினதுண்டு. அப்ப ஜமதர்மராஜா சொல்லுவாராம், இல்ல பாம்பிலும் பிள்ளை இல்ல, அது வேதனையில விஷத்தை கக்கினது, அதுக்கு ஒன்னும் தெரியாது, ஆனப்படியா அதிலும் பிள்ளை இல்லையண்டு. அப்ப சித்திரகுப்தனுக்கு யோசனையா போயிடுமா, அப்ப யார்ட்ட தலையில இந்த கணக்கு எழுதுறதுண்டு. அப்ப ஜமதர்மராஜா சொல்லுவான், ஒரு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் பொறுத்துக்கொள்ளும், அதுக்கு பிறகு நானே உன்னை கூப்பிட்டு சொல்றேன், ஏட்ட தலையில இந்த கணக்கு எழுதுறேன். அப்படி ஒரு வருஷமும் போயிட்டு தான் இப்ப இந்த அன்னதானம் கொடுக்கறவர் ராஜாட்ட போய் கெஞ்சி மண்டாடி திருப்பி அன்னதானம் கொடுக்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கேக ரெண்டு வயசான தம்பதிகள் கெனகாலமா சாப்பாடு இல்லாம சரியா களைச்சு போய் இந்த அன்னதானம் கொடுக்கற இடத்தை தேடி வருவினம். அப்ப அவைக்கு வந்து இங்கேன்னு தெரியாது. அப்ப அரச மடத்துல 4 பேர் கதைச்சு கொண்டிருக்கணும். சும்மா ஊர் புதினம் கதைக்கிறேன்னு சொல்லுவினே, அப்படி கதைச்சு கொண்டிருக்கணும். அப்ப இவ போய் கேட்கணும், இப்படி இப்படி அன்னதானம் கொடுக்கற இடம் இங்கேன்னு சொல்றீங்களோன்னு கேட்கணும். கேட்க இந்த 4 பேரும் சிரிச்சு கொண்டு சொல்லுவினம், என்ன அன்னதானத்தை சாப்பிட்டு சாகாபா போறீங்கள், அப்படி ஒன்னும் நீங்கள் போக தேவையில்லை, விழுந்து விழுந்து சிரிக்கணும். அப்ப இந்த வயசான தம்பதிகளும் பயத்துல பசியோட திரும்பி அழுது கொண்டு போயிட்டோம். அப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜமதர்மராஜா உடனே வந்து சித்திரகுப்தனை கூப்பிட்டுட்டு கேப்பாராம், சரி இப்ப இந்த பாவக்கணக்கை நீ யாருல எழுதுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு சித்திரகுப்தன் சரியான பதில் சொன்னவராம். அந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இந்த இந்த சம்பவத்துக்கு இந்த கதையில பாவக்கணக்கு நீங்க சித்திரகுப்தன் மாதிரி எழுத வேணுமென்றால் யார்ட்ட தலையில நீங்க இந்த பாவக்கணக்கு எழுதுவீங்க? நேயர்களே, சிந்தித்து வையுங்கள் பதில் இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது சிகரம் என்ற படத்திலிருந்து கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய ஒரு அருமையான பாடல். இது வைரமுத்துவின் வரிகளில் உருவாக்கப்பட்டது. இந்த பாடலை கேட்கும் பொழுது என் இதயத்தில் எவ்வளவு பெரிய கவலைகள் சுமைகள் இருந்தாலும் எனது இதயமே மௌனமாகி விடுகிறது. உங்களுக்கும் இந்த பாடல் நிச்சயமாக பிடிக்கும் என்று நம்புகிறேன்.
நகரம் இப்போ சிகரம் ஆச்சு, நகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. நகரம் இப்போ சிகரம் ஆச்சு, நகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரானவனோ சிகரம் மாற்று, அகரானவனோ தங்கம் மாற்று, தானானாகி பாடு பாடு பாடானாலாச்சு. காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. அகரம் இப்போ சிகரம் மாச்சு, அகரம் இப்போ தங்கம் மாச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு.
லைப்ரரியில மார்ச் 30ஆம் தேதி வேர்ல்ட் ஆஃப் கைட்டன் நிகழ்ச்சி நடந்ததாம்.
எனக்கு தெரியாது, நீதானே லைப்ரரியின் ஃபேன், விட்டா அங்கே படுத்து நித்திர கொள்ளுவீர்.
ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இங்க எங்கள் பக்கத்திலே அவெண்டர் ரேஸ் ஹோஸ், தியேட்டர் பெனிஸ்லா, இங்க எல்லாம் நடந்திருக்காங்க.
இங்க என்ன மாதிரி பட்டமண்டு எனக்கு தெரியாது, ஆனால் இப்ப இலங்கையில பெரிய அளவுல பட்ட போட்டி திருவிழா மாதிரி இல்லை நடக்குது. நான் யூடியூப்ல பாத்துருக்கேன், என்ன வடிவா இருக்குன்னு தெரியுமே.
ஓமோ, நீர் அந்த வெல்வெட்டி துறையில நடக்கிற பட்ட போட்டியத்தானே சொல்லுறே? நானும் அந்த காணொலிய பார்த்தனானப்பா, அந்த வடிவங்களை பார்த்து பிரமிச்சு போனேன்.
அப்படி என்ன புதின மாதிரில தைப்பொங்கல் நேரத்துல பட்டம் ஏற்றுவது இலங்கையில தமிழர்கள் பாரம்பரியம் தானே?
தமிழற்ற பாரம்பரியம் தான், ஆனா பாக கதைக்கிறத பார்த்தா இனி பல நிலைகளை தாண்டி மேலே போன மேலே நடக்குது.
நாங்கள் ஊர்ல இருக்கேக்குல அந்த பட்டமண்டா, சதுர பட்டம், கொக்கு, பிராந்து, வவ்வால், இன்னும் கொஞ்சம் கூட போனால் பட்டி பட்டம் தொடுத்து விடுவோம், அதுல லைட் போடுவோம், அப்படித்தானே அநேகமாக வால் உள்ள பட்டங்கள். ஆனால் இங்க போட்டிக்கு வார பட்டங்களை பார்க்க முழுக்க முழுக்க முப்பரிமாண பட்டங்கள், அதாவது 3D பட்டங்கள் அதில் இருக்கு.
ஓமோம், நீங்க கண்ணால பாக்குற விடயம் எல்லாத்தையும் பட்டமாக்கி போடுவீங்க, எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுதுன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கும். உதாரணமா, ரோட்ல ஓடுற கார் பட்டமாகி பறக்கும், கண்ணில இயங்குற படகு பட்டமா வானத்துல பறக்கும்.
3D பட்டங்களோ பார்க்க நல்ல வடிவாதான் இருக்கு, இதுக்கு நல்ல தொழில்நுட்ப திறமையும் கற்பனை பலமும் இருக்க வேணும். சீனாவில் நடப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்.
சர்வதேச அளவுல பட்ட போட்டிகள் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இலங்கையில அதுவும் எங்கட தமிழ் பிரதேசத்துல நடக்குதுன்றது உண்மையா பெரிய விஷயம்தான். எப்போ இதை தொடங்கினு தெரியல.
1993 ஆண்டு வெல்வச்சந்தி வாசிய சாலையில 50வது ஆண்டு நிறைவு கொண்டாடுவதற்கு பல போட்டியெல்லாம் நடத்தி இருக்கிறான். தமிழர் திருநாளான தைப்பொங்கல்ல பட்ட போட்டியோட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த போட்டியல். 95 வரை இது நடந்திருக்கு. 95 ஆண்டு உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன நடந்தது ஊர்லயே.
2010 ஆண்டு வெல்வெட்டித்துறையில இன்னொரு பகுதியான விக்னேஸ்வர சனசமூக நிலையமும் உதயசூரியன் விளையாட்டு கழகமும் சேர்ந்து இந்த போட்டியை தொடங்கின. அன்றுல இருந்து இன்று வரை போட்டி வளர்ந்து கொண்டே போகுது.
போட்டி என்ன விதிமுறைகள் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? இதுக்கண்டே ஒரு குழுவே இருக்கும். இந்த போட்டி விதிமுறைகளை என்னென்ன செய்ய வேண்டும் முதலே கொடுத்துருவினம். என்ன பட்டம், எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள், எப்படி கையாண்டிருக்கிறார்கள், என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறோம், எவ்வளவு நேரத்துக்கு பட்டத்தை ஏத்துகிறார்கள், இப்படி பல விதிமுறைகளை பார்ப்பினம் எல்லாத்தையும்.
ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, வானத்துல இருந்து குண்டு வீசிய விமானங்கள் செய்ய பார்த்து என்னடா ஹெரஜிலண்டு ஓட்டு பார்க்க போனா அது பட்டம் நிறைய வினோத விசித்திரமான பட்டங்கள் எல்லாம் சும்மா பறக்கு. நானப்ப அதை பெருசா நினைக்கல, ஆனா இப்ப நினைச்சா ஆச்சரியமே.
இதுல புதுனம் என்னண்டா, சில பட்டம் வெளிக்கிடையே ஒரு உருவமா இருக்கும், நடுவில் இன்னொண்டா மாறிடும், கடைசியில முழுமையா மாறும். உதாரணமா, இந்த வருஷம் ஒரு முட்டையிலேருந்து டிராகன் வருது, பிறகு அது நெருப்பும் உள்ளது, பிறகு புக வெளியே வருது. இவ்வளவும் கையில இருக்கிற கைத்தின் மூலமே கட்டுப்படுத்தப்படும், மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பட்ட திருவிழால வெற்றி பெற்ற இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு கூட போய் போய் வருகினா. இது எங்கட தமிழர்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தானே. அநேகமான பட்டங்கள் பல அடி நீளம் உள்ளவை, பல வடிவங்களாகவும் பல வண்ணங்களும் சேர்த்து வானத்துல பறக்கிற போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கப்பா, இவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு முறை என்னன்னா, நல்லூர் கோயில் அமைப்ப பட்ட வடிவுல செய்து பறக்க விட்டுருக்கின. ஐயோ, அதுண்ட அழகு கண்கொள்ளா காட்சி. நீங்க கட்டாயம் அதை ஒருக்க பார்க்கத்தான் வேணும்.
ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே போவது ஆச்சரியமான விஷயம் இல்லை. நான் அங்கே இருந்தா கட்டாயம் போய் பார்த்துருப்பேன்.
சரி, எனக்கும் சேர்ந்து ஒரு டிக்கெட்டை போடு, அடுத்த வருஷம் போய் பார்த்துட்டு வரும்.
எனக்கும் தான், எனக்கும் தான்.
ஐயோ, ஆள விரும்புவோம், நான்
வலிக்கிறேன்.
நிகழ்ச்சி அடுத்ததாக உங்களை மகிழ்விக்க வருகின்றது. படித்ததில் பிடித்தது. வழங்குபவர் சிவந்தி. நேர்களை, விதி என்றால் என்ன என்று உங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விளக்கம் தெரிந்திருக்கும். இங்கு நான் படித்து ரசித்த விதியை பற்றிய சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு இன்று தருகின்றேன். விதியின் படிதான் எல்லாம் நடக்கும் என்று கூறப்படுகின்றது. விதியை மாற்ற முடியாது என்றும் நாம் நினைக்கின்றோம். இப்படி மாற்ற முடியாத விதியின்படிதான் எதுவும் நிகழும் என்றால் மனித முயற்சியே தேவை இல்லையே, உண்மைதானே? தேவை இல்லை என்பது மட்டுமல்ல, முயற்சியினால் எந்த பயனும் கிட்டாது என்றுதானே ஆகின்றது இல்லையா நேர்களே? அதாவது சோம்பேறியாக இருந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினாலும் விதி நன்றாக இருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அல்லவா? ஆக இந்த விதி என்பது சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கும் இல்லையா? இதற்குரிய பதில் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா எல்லா மனிதர்களும் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நான் உட்பட எல்லோருமே முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருப்பதாக அவர் சொல்கிறார். அப்படி இருக்க நீ ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக இரு, விதி நன்றாக இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுமா? விதி நல்ல நேரம் எல்லாமே முயற்சி உள்ளவர்களுக்குத்தான் உதவும். நல்ல முயற்சி இருந்தும் ஒருவன் தோற்பதும் விதியால் தான். அதற்குரிய விளக்கமாக மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி இங்கே வருகிறது. நன்றாக கேளுங்கள் நேர்களே, மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஜாதகர்கள் ஒருவரை ஒருவர் தாக்க பேரழிவு ஏற்படுகிறது. முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோர் தான் மிஞ்சி இருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை அழைத்து நீ இவர்களை எல்லாம் பாதுகாப்பாக அழைத்து சென்று விடு என்று கூறுகிறார். அர்ஜுனனும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து செல்கின்றான். போகிற வழியில் ஒரு குள்ளை கூட்டம் இவர்களை வழிமறுத்தி தாக்குகிறது. முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் கதறுகிறார்கள். அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன் அல்லவா? அவன் அந்த கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்க முற்படுகிறான். அவர்களோ கடுமையாக தாக்குகிறார்கள். கடைசியில் அர்ஜுனன் தனது சிறந்த ஆயுதமான காண்டீபத்தையும் பயன்படுத்துகிறான். அதுவும் பலன் அடிக்காமல் அந்த கொள்ளை கூட்டத்தினர் பெரும் சேதத்தை விளைவித்து தான் செல்கின்றனர். அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீறி இருந்தவர்களோடு அவன் போய்கொண்டிருந்த போது வியாச முனிவரை சந்திக்கின்றான். அவரிடம் நடந்ததை சொல்லி ஏன் இவ்வாறு நடந்தது என்று ஒரு விளக்கத்தை கேட்கிறான். பாரத போரில் துரோணர், பீஷ்மர், கர்ணர், துரியோதனன், அஸ்வத்தாமன் போன்ற பெரும் வீரர்களை எதிர்த்து வென்றேன். ஆனால் இப்போது சாதாரண தீவட்டி கொள்ளைக்காரர்களை ஒடுக்க என்னால் முடியாமல் போய்விட்டதே. என் காண்டீபம் கூட எனக்கு பயன் தரவில்லையே, ஏன் என்று வியாசரை பார்த்து விளக்கம் கேட்கின்றான். வியாசர் சொல்கிறார், உன்னுடைய வீரத்திற்கு கிட்டிய நேரம் முடிந்து விட்டது. அதுதான் காலத்தின் வன்மை. காலம் ஒத்துழைக்கவில்லை என்றால் மனித முயற்சியும் பலனளிக்காது. அவதானித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, காலம் ஒத்துழைக்கவில்லை என்றால் மனித முயற்சியும் பயனளிக்காது. அர்ஜுனனுக்கே எப்படி என்றால் சாதாரண மனிதர்களை பற்றி கேட்பானேன். விதியும் முயற்சியும் சேர்ந்து நன்றாக அமைந்தால் தான் காரியம் கைகூடும். அதற்காக முயற்சியே இல்லாமல் சோம்பேறியாக இருந்தால் விதியின் கருணை கூட வீணாகி போயிடும். அதாவது மனித முயற்சி நிச்சயமாக வேண்டும், அது அவசியம். ஆனால் அது மட்டும் போதாது, விதியும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். ஆக சோம்பேறித்தனத்தை வளர்ப்பது அல்ல விதி என்ற தத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும். முயற்சி செய்தும் பலன் இல்லாமல் போகும்போது அதற்காக சோர்ந்து போய் விடாமல் நாம் தெளிவு பெறுவதற்கு இந்த விதி பற்றிய விளக்கம் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கும். வணக்கம்.
சிந்தித்தீர்களா நேயர்களே? பாவ கணக்க நீங்க யார்கிட்ட எழுதுவீங்களு அவர் கதையை சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த கதையை ஜமதர்ம ராஜா வந்து சித்திரகுப்தனிட்ட கேட்க அவர் சரியான பதில் சொல்லி இருக்கிறேன். அவர் சொன்ன பதில் இதுதான். ஜமதர்ம ராஜாவே, இப்போது எனக்கு எல்லாமே விளங்குது. இந்த பாவ கணக்க அரச மரத்தடியில கதைத்து கொண்டிருந்த நாலு பேட்ட தலையிலும் நான் எழுதி பிரிச்சு எழுதி வைக்கிறேன்னு சொல்றேன். ஏன் அவர் அப்படி சொன்னார் தெரியுமோ நேயர்களே? அவர் சொன்னதுக்கு காரணம், இந்த நாலு பேரும்
அவர்களும் அன்னதானம் கொடுக்கல, சும்மா இருந்து வம்பு கதைச்சு கொண்டு அன்னதானம் கொடுக்கிறவரை பற்றி நக்கல் அடிச்சு கொண்டு பசியோட வந்தவைய அவையின்ற வார்த்தைகளை சொல்லியே நோகடிச்சு அனுப்பியிருக்கணும். ஆனபடிய அவையின் நாலு பேர்ந்த தலையிலும் தான் அந்த பாவக்கணக்கை எழுதுறது சரி என்று சித்திரபுத்தன் சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் எங்களும் பல பேர் ஒண்ணுமே செய்யவும் மாட்டோம், மெட்டாக்கள் செய்யறாக்களையும் செய்ய விடாம அவைக்கு ஒவ்வொரு குறை சொல்லி கொண்டிருப்போம். இப்ப சோசியல் மீடியா இதெல்லாம் பாத்தீங்களா, கொமெண்ட்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே தங்களுக்கு வந்ததை தெரியுதோ தெரியலையோ சும்மா சும்மா குறை சொல்லி எழுதி கொண்டிருப்போம். அதை விட்டுட்டு நாங்கள் எப்பவும் நல்லதையே நினைப்போம், எப்பவும் நல்லதையே செய்வோம்.
வாங்கோக்கா, இந்த மென்ஷன் செய்யற வேலைய பாருங்க, எனக்கு ஏதோ இல்லாம த்ரோம் செய்தோன்னு திரியற மாதிரி கிடக்குது எனக்கு.
ஏ என்ன நடந்தது தங்கச்சி? மச்சான் என்ன நடந்தது? ஏன் என்ன தங்கச்சி அல பண்றீங்க?
அவர் வந்து எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள்ல போற கண்ணாடி ரெண்டு போட்டுக்கொண்டு கருப்பா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கொண்டு போயினம்மாப்பா.
என்ன தங்கச்சி சொல்ற? மோட்டர் சைக்கிள்ல என்ன உண்ட புருஷன் என்ன மச்சான் இன்னொரு பொம்பளை ஏத்தி கொண்டு போறத நீ கண்டனியே?
நானும் ஒட்டு மூச்சு காத்தும் படாத மனுஷன், அது இப்படி இல்லையே போயிட்டு.
அப்படியே சங்கதி என்ன மச்சான், நீங்க இந்த தங்கச்சிக்கு இப்படி துரோகம் செய்திருக்கு? தங்கச்சி அந்த மனுஷனை நீ எங்க கண்டனி? உன்ன நாங்கள் எவ்வளவு பொத்தி பொத்தி கடைசி பிள்ளையண்டு வச்சு அவர் கேட்கிறார், வந்து வந்து வழிய கேட்கிறாரு கட்டி வச்ச அப்புறம் இப்படி உந்த ஊத்த வேலை செய்யறாரு, எங்க கண்டனி சொல்லு, நான் நேர போய் கேட்கிறேன்.
அதான் அக்கா நினைச்சு நினைச்சு எனக்கு விசரே வருது, நான் கனவு அணைக்கல கண்டனான்
விட்டு தட்ட துடப்ப கட்டிய வாரன் போற.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் தொடர்பான சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தின் ஈராண்டு பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி 2025 சனிக்கிழமை பன்மைய சன சமூக நிலைய மண்டபம், இலக்கம் 7-13 பிக்லிங்டன் ரோட் பன்மைய, அதாவது பன்மைய வாசிக சாலைக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற சமூக மண்டபத்திலே காலை 10:30 முதல் நடைபெற இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சிகளாக அன்றைய அரையாண்டு பொதுக்கூட்டத்திலே நடப்பு வருடத்துக்கான முகாமை குழு தெரிவு பற்றிய விடயம் முக்கிய நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை பன்மைய சன சமூக நிலைய மண்டபம், இலக்கம் 7-13 பிக்லிங்டன் ரோட் பன்மைய, காலை 10:30 தொடக்கம் நடைபெற இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சிகளாக சங்கத்தினுடைய 25-27 கால பகுதிக்கான முகாமை குழு மேனேஜ்மெண்ட் கமிட்டி தெரிவு முக்கிய நிகழ்வாக இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.